ஞானி முதல் கேட்டு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். தெரிந்த செயல்வகை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். இதற்கு விளக்கம் என்னன்னா, ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்பு அதற்கு ஆகக்கூடிய செலவின் தன்மையையும் அதனால் ஏற்படக்கூடிய ஆக்கத்தினையும் கணக்கிட்டு பார்த்து அதனால் கிடைக்கும் மிகு வருவாயையும் நன்கு ஆராய்ந்து பார்த்து அந்த செயலை செய்ய முற்பட வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். தக்கவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நண்பர்கள் குழுவை கலந்து கொண்டு செய்ய வேண்டியதை நன்கு ஆராய்ந்து பார்த்து தாமும் நன்றாக சிந்தித்து பார்த்து ஒரு செயலை செய்ய முன்வருவர்களுக்கு செய்வதற்கு அருமையான செயல் என்று கூறுவதற்கு யாதொன்றும் இல்லை என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இந்தியாவின் மகத்தான திரைக்கதை ஆசிரியர் பாக்கியராஜ் அவர்களுக்கு அஞ்சலி. குருவை விஞ்சிய சிஷ்யனாக கொடிகட்டி பறந்தார். ஒரு படைப்பாளியே நடிகராகி படுபயங்கர வெற்றின்றது பாக்கியராஜுக்கு சாத்தியமானது போல பிறருக்கு சாத்தியப்படவில்லை. இவருடைய மகத்தான திரை வெற்றிக்கு காரணம் அவருடைய திரைக்கதை எழுதக்கூடிய திறமை மட்டுமல்ல, அவர் தற்பெருமை கொள்ளாதவர். சமீபத்தில் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட நிகழ்வில் பேசிய அவர், உன்னோட வாழ்வில் சந்திக்கிற ஒவ்வொருத்தரட்டையும் நீ கத்துக்க சில சிறப்புகள் இருக்கும் என என்னுடைய பள்ளி ஆசிரியர் சொல்லியதை இன்று வரை கடைபிடிக்கிறேன்னு சொன்னார். சினிமாவில் எம்ஜிஆரே இவரை தன்னுடைய கலையுலக வாரிசு என்று அறிமுகப்படுத்தினார். படைப்பாளி என்ற வகையில திரைக்கதை, வசனம், காட்சி அமைப்பு, கதாபாத்திரத்தை செதுக்கிறது, இத்தனை அம்சங்கள்ல பாக்கியராஜின் திரையுலக வெற்றிடத்தை இன்னொருத்தரால நிரப்பவே முடியாது. எதிர்பார்க்க முடியாத திருப்பங்களை கொண்ட திரைக்கதை அமைப்பு, புத்திசாலித்தனமான நகைச்சுவை, பெண்களை தாழ்த்தி பேசாத வசனங்கள்னோ சினிமாவில் தனக்குன தனி முத்திரை பதித்து ஒரு ட்ரெண்டை உருவாக்குனவர். சின்ன வசனம்தான், அது அத்தனை அழுத்தமா மற்ற விஷயங்களோட பாக்கியராஜ் மத்தியதர வர்க்கங்களின் மனதில் இடம் பிடித்ததையும் காட்டியது. பொதுவா நல்ல எழுத்தாளர்கள் நல்ல சுவாரஸ்யமான பேச்சாளர்களாக இருக்க மாட்டாங்க. பாக்கியராஜ் ஒரு நல்ல பேச்சாளராகவும் ஒரு ரசிக்கத்தக்க பத்திரிகையாளராகவும் இருந்தார். பாரதி ராஜா பள்ளியிலிருந்து வந்தவர் அவரது சாயல் கொஞ்சமும் இல்லாமல் இயக்கினார். பல நடிகர்களுக்கு சிவாஜி எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் லைப்ரரியோ, அப்படி இயக்குநர்களுக்கு பாக்கியராஜ் படங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் லைப்ரரியாக மாறியுள்ளது. இன்று அவர் இயக்கிய ஆக சிறந்த படங்கள்ல ஒன்னான அந்த ஏழு நாட்கள் படத்திலிருந்து ஒரு பாடலை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். பாடல் எண்ணி இருந்தது ஈடேற. இந்த பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேன் அவர்களும் வாணி ஜெயராம் அம்மா அவங்களும். எம்எஸ்விக்கு மிக பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் இது. இன்னும் சொல்ல போனா எம்எஸ்வியினுடைய கதையின் சாயல், அவருடைய வாழ்க்கையின் சாயலை இந்த படத்துல பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமா மாதவன் நம்பியாராக மிக அழகா நடிச்சிருப்பாரு. அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக பாக்கியராஜும் சிறந்த நடிப்பாக அம்பிகாவும் இந்த படல வழங்கியிருப்பாங்க. படத்தை இயக்கினதோடு மட்டுமல்லாமல் திரைக்கதை வசனம் எழுதியது திரு பாக்கியராஜ் அவர்கள். இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு எந்த காலகட்டத்திலும் எல்லாருக்கும் ஒரு பெரிய படிப்பினையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கிளைமேக்ஸ் இந்த படத்துல இருக்கும். உங்களுக்காகவும் திரு பாக்கியராஜ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அந்த ஏழு நாட்கள் படத்திலிருந்து எண்ணி இருந்தது ஈடேற.
எண்ணி இருந்தது ஈடேற,
கண்ணி என்று சுடு,
சில மனிதர்களின் மரணம் ஒரு செய்தி அல்ல, அது ஒரு காலத்தின் முடிவு, ஒரு உலகத்தின் முடிவு. ஒரு தலைமுறையின் நினைவுகள் மெதுவாக மண்ணோடு கலக்க தொடங்கியதற்கான அமைதியான அறிவிப்பு. கடந்த வாரம் திரைக்கதை மேதை கே பாக்யராஜா அவர்கள் இல்லை, சில வாரங்களுக்கு முன்பு இயக்குநர் இமயம் பாரதி ராஜா இல்லை, அதற்கு முன்பு ஒருவர் இன்னொருவர், இப்படியே நம் காலத்தின் முகங்கள் ஒவ்வொருவராக அமைதியாக விடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு புகைப்படத்தில் மாலை விழுகிறது, ஒரு குரல் அமைதியாகிறது, ஒரு பெயருக்கு முன்னால் மறைந்தார் என்ற வார்த்தை சேர்கிறது. ஆனால் உண்மையில் மறைவது அவர்கள் மட்டுமல்ல, நாம் வாழ்ந்த உலகம்தான். 1975 முதல் 90 முதல் வாழ்ந்த தலைமுறைக்கு இதன் வலி இன்னும் அதிகம். ஏனெனில் அந்த காலத்தில் சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அதுதான் வாழ்க்கை. இன்று இருப்பது போல கைபேசி இல்லை, இணையம் இல்லை, யூடியூப் இல்லை, ஓடிடி இல்லை, சமூக வலைதளங்கள் இல்லை, நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி சேனல்கள் இல்லை. ஒரு வாரம் முழுவதும் காத்திருந்து ஒரு படம் பார்ப்பதே ஒரு திருவிழா. முதல் நாள் முதல் காட்சி, அதற்காக அடித்து பிடித்து ஓடிய காலம் அது. ஒரு காகித டிக்கெட்டை கையில் வாங்கிய சந்தோஷம், திரையரங்கின் விளக்குகள் அணையும் அந்த நொடி, திரை திறக்கும் பொழுது எழுந்த கைத்தட்டல்கள், விசில்கள், இடைவெளியில் வாங்கிய சமோசாவின் மனம், கட்லட், முட்டை போண்டா, இன்னும் கண்களை மூடினால் அந்த நினைவுகள் உயிரோடு இருக்கிறது. திரையரங்கம் வெறும் கட்டிடம் அல்ல, அது எங்களுடைய இன்னொரு வீடு. அந்த திரையில் தோன்றியவர்கள் அவர்கள் வெறும் நடிகர்கள் அல்ல, எங்கள் சிறுவயது, எங்கள் இளமை, எங்கள் கனவுகள், எங்கள் உலகம். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், செமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், மோகன், கார்த்திக், பிரபு, நம்மை வயிறு குலுங்க சிருங்க வைத்த, சிரிக்க வைத்த நாகேஷ், சுர்லிராஜன், தேங்காய் சீனிவாசன், பி கே ராமசாமி, சோ மனோரமா, ஒய்ஜி மகேந்திரன், எஸ் வி சேகர், டெல்லி கணேஷ், கவுண்டமணி, செந்தில், நம்மை காதலிக்க வைத்த ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, லட்சுமி, சுஜாதா, சரிதா, ராதிகா, ராதா, அம்பிகா, ரேவதி, நதியா, சில்க், சுமிதா, திரைக்கதைக்கு உயிர் கொடுத்த கே பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன், எஸ் பி முத்துராமன், கே பாக்கியராஜ், மணிரத்னம், நம் உணர்ச்சிகளுக்கு இசை கொடுத்த எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, தம் இதயத்தில் வார்த்தைகளை விதைத்த கவியரசு கண்ணதாசன், வாலி, புலமைப்பித்தன், முத்துலிங்கம், வைரமுத்து, நம் வாழ்க்கைக்கு குரல் கொடுத்த டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ், மலேசியா வாசேவன், மனோ, பி சுசிலா, எஸ் ஜானகி, சித்ரா, இந்த பெயர்கள் வெறும் கலைஞர்களின் பட்டியல் அல்ல, அவை எங்கள் வீட்டிற்கு தினமும் வந்த விருந்தினர்கள், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், எங்கள் சிரிப்பின் காரணங்கள், எங்கள் கண்ணீரின் காரணங்கள், எங்கள் காதலின் பின்னணி இசை, எங்கள் வாழ்வின் மறக்க முடியாத நினைவுகள். 5 வயதில் திரையரங்கின் இருளில் முதல் முறையாக அமர்ந்த போது திரையில் தோன்றியவர்கள், மனிதராகவே தெரியவில்லை அவர்கள், வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் போல இருந்தார்கள். அவர்கள் சிரித்தால் நாமும் சிரித்தோம், அவர்கள் அழுதால் நாமும் அழுதோம், அவர்கள் காதலித்தால் நாமும் காதலித்தோம், அவர்கள் வென்றால் நாமும் வெற்றியை பெற்ற மகிழ்ச்சியாய் அனுபவித்தோம். அவர்களை பற்றி பேசினோம், விவாதித்தோம், சண்டையிட்டோம், ஒரு வசனத்தை 100 முறை சொன்னோம், ஒரு பாடலை 1000 முறை கேட்டோம், ஒரு திரைப்படத்தை 10 முறை பார்த்தோம். அந்த வயதில் ஏற்பட்ட உணர்வுகள் வெறும் நினைவுகள் அல்ல, அவை நம் இரத்தத்தில் கலந்தன, நம் சதையில் கலந்தன, நம் நரம்புகளில் ஓடின. இன்று அறிவியல் மொழியில் சொன்னால் அவை நம் மூளையில் ஆழமான நினைவுகளாக மாறிவிட்டன, நம் ஆளுமையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன. பிறகு வாழ்க்கையாகவே மாறியது, வேலை வந்தது, குடும்பம் வந்தது, பொறுப்புகள் வந்தன, சினிமா பார்க்கும் நேரம் குறைந்தது, சில படங்களையே பார்க்காமல் விட்டார்கள், சில இசையே கேட்காமல் விட்டார்கள். ஆனால் 5 வயது முதல் 20 வயது வரை இந்த மனிதர்கள் நம் உள்ளத்தில் ஏற்படுத்த தாக்கம் ஒருபொழுதும் குறையவில்லை. அதனால்தான் இன்று ஒருவர் ஒருவர் மறையும் பொழுது ஒரு நடிகர் இறந்தார் என்ற மட்டும் நம்மால் சொல்ல முடியவில்லை. நாம் வாழ்ந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறதை உணர முடிகிறது. இந்த உணர்வே நம்மை ஆட்கொள்கிறது. கே பாக்கியராஜ் பெரும் இயக்குநர்கள் அல்ல, திரைக்கதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்த ஆசான். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு இந்த படங்கள் முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க அடித்து பிடித்து ஓடிய தலைமுறைக்கு பாக்கியராஜ் ஒரு மனிதர் அல்ல, ஒரு காலத்தின் அடையாளம். இன்று அவர்களை ஒருவர் பின் ஒருவராக இழக்கும் பொழுது நமக்குள் ஒரு வித்தியாசமான வெறுமை உருவாகிறது. ஏனெனில் நாம் இழப்பது ஒரு மனிதரை அல்ல, ஒரு காலத்தை, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு தலைமுறையின் உணர்வுகளை. இது எங்கள் தலைமுறைக்கு மட்டுமல்ல, இன்றைய இளைஞர்களுக்கும் இதே நாள் வரும். அன்று அவர்கள் உயிராக நேசிக்கும் நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், விளையாட்டு வீரர்கள், இணைய உலக நட்சத்திரங்கள், இன்னும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவர் ஒருவர் மறையும் பொழுது அவர்களும் இதே வேதனை உணர்வார்கள். நாங்கள் வாழ்ந்த காலம் இனி இல்லை என்று அவர்கள் ஒரு நாள் எழுதுவார்கள். காலம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு உலகத்தை உருவாக்குகிறது, பிறகு அந்த உலகத்தை மெதுவாக அவர்களிடமிருந்து எடுத்துக் கொள்கிறது. இதுதான் இயற்கை, அதுதான் வாழ்க்கை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் காலத்தால் வெல்ல முடியாது, அது நினைவுகள். திரையரங்கிற்குள் ஒரு இருள் மிகுந்த முதல் நாள் முதல் காட்சி, கைத்தட்டல்கள், விசில்கள், அந்த இசை, வசனங்கள், முகங்கள், இவை அனைத்தும் எங்கள் தலைமுறை உயிரோடு இருக்கும் வரை உயிரோடே இருக்கும். அதனால்தான் அவர்கள் இறக்கவில்லை, நாங்கள் எங்கள் நினைவுகளை மாற்றி அவர்கள் எங்களை நினைவுகளாக மாற்றிவிட்டார்கள். அமைதியாக உறகுங்கள். திரைக்கதை மேதை பாக்கியராஜ் அவர்களே, உங்களோடு சேர்ந்து எங்கள் வாழ்க்கையின் மிக அழகான ஒரு காலமும் இன்று மீண்டும் ஒரு முறை கண்முன் வந்து அமைதியாக மறைகிறது. ஒரு தலைமுறை மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய முத்தமிழ்ச் சங்கத்தின் புலனத்தில் படித்ததில் பிடித்தது. இதை எழுதியவர் நம்முடைய அன்பிற்குரிய நண்பர் திரு ஸ்ரீசாமி அவர்கள். இந்த எழுத்து உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால், இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால், பிடிக்கவில்லை என்றாலும் திரு ஸ்ரீசாமி அவர்களை ஒரு முறையாவது தொலைபேசியில் அழைத்து பாராட்டுங்கள். நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனுக்கு ஊக்குவிப்பதாக இருக்கும். நன்றி.
மீண்டும் கேட்டு மகிழலாம்.
அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு, நிஜத்தை நேசி பொய்யை புதை. பிறர் தன்னை புகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தவறே அல்ல, ஆனால் வலுக்கட்டாயமாக புகழ வைப்பது ஓர் ஆக்கிரமிப்பு. அது உண்மையான வெற்றியாகாது. இன்று வெற்றி பெறாமலேயே தங்களை வெற்றியாளர்களாக காட்டிக்கொள்ள பலர் விரும்புகிறார்கள். பலர் கூச்சமில்லாமல் பாராட்டுக்கும் புகழுக்கும் ஏற்பாடு செய்து கொள்கிறார்கள். மாலைகள் சூட மலர் பறித்து தருகிறார்கள். சுவரொட்டி ஒட்ட கூழ் காய்ச்சுகிறார்கள். ஒரு விஷயம், புகழுக்கான தகுதி தனக்கு உள்ளது என புரிந்து வைத்திருப்பது தலைமை பண்பு. பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் தனது உரைகளை உதவியாளருக்கு சொல்லி எழுதச் செய்கையில் சில இடங்களில் கைத்தட்டல் என்று குறிக்கச் சொல்லுவார்.
தன் வெற்றியை பற்றிய தீர்க்கமான தீர்மானம் அது. கைத்தட்டல் என்று குறித்துக் கொள்ளும் போது ஆரம்பத்தில் அவரது உதவியாளர் திகைப்படைந்தார். ஆனால் சர்ச்சிலின் கணிப்பு ஒருபோதும் பொய்யாவதில்லை என்பதை கண்டு பின்னர் அவர் வியப்படைந்தார். புகழத்தக்கவன் என்ற இந்த கணிப்பு தவறில்லை, ஆனால் கைதட்ட வேண்டிய இடத்தில் கைதட்ட ஆள் செட்டப் செய்திருந்தால் அசிங்கம், அநாகரிகம். தகுதியிருந்தும் செயற்கை புகழ் தேடுவது தவறு. தகுதியே இல்லாமல் வெற்றியாளனை போல் காட்டிக்கொள்வது தவறல்ல, அது ஆபத்தான அணுகுமுறையும் கூட. பாராட்டுக்கும் புகழுக்கும் தான் தகுதி உடையவன் என்ற தெளிவு உங்களை உயர்த்தும், ஆனால் அதற்கான ஏற்பாடு உங்களை தாழ்த்தும். புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் மார்க் ட்வைன் வாழ்க்கையில் அப்படி ஒரு சுவையான நிகழ்ச்சி. அவருக்கு பிரெஞ்சு தெரியாது. அந்த காலத்தில் பிரெஞ்சு என்பது ஒவ்வொரு ஆங்கில கலைஞனுக்கும் சின்ன வீடு மாதிரி. மார்க் ட்வைன் எழுத்துக்களை பாராட்டி பாரிஸில் ஒரு மிகப்பெரிய விழா நடந்தது. விழா நடந்த அதே பல்கலைக்கழகத்தில் தான் மார்க் ட்வைனின் மகன் படித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு பிரெஞ்சு மொழி நன்கு தெரியும். மகனை அழைத்து, எனக்கு பிரெஞ்சு தெரியாது, பிரான்ஸ் மக்கள் மொழிப்பற்று மிக்கவர்கள், எனவே பேசுகிற எல்லோரும் பிரெஞ்சு தான் பேசுவார்கள், நான் ஒரு முட்டாளை போல அங்கு இருக்க வேண்டியிருக்கும், ஆனால் எனக்கு பிரெஞ்சு தெரியாது என்பது அவர்களுக்கு தெரியக்கூடாது, எனவே நீ என் பக்கத்திலேயே இரு, எனக்கு சைகை காட்டு, நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன், முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டால் நானும் அப்படியே சமாளித்து விடலாம் என்றார் மார்க் ட்வைன். ஆனால் விழா நடந்தபோது தர்மசங்கடம் ஒன்று நேர்ந்துவிட்டது. விழாவில் பேசியவர் மார்க் ட்வைனை ஓஹோ என்று புகழ்ந்தபோது சபையை கைத்தட்டியது. மகனும் கைத்தட்டினான். அவனை பார்த்த மார்க் ட்வைன் தன்னை புகழ்கிறார்கள் என்று தெரியாமலேயே கைத்தட்டினார். சபை இதை பார்த்து சிரித்தது. இந்த சங்கடம் அடிக்கடி அரங்கேறியது. மகன் நெளிய ஆரம்பித்தான். பலர் இந்த கூத்தை பார்த்து சிரிக்கும் போது மகனாலும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. மகன் சிரிக்கும் போதெல்லாம் ஒப்பந்தப்படியே மார்க் ட்வைனும் சிரித்தார். மக்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். மகனுக்கு அவமானத்தால் வியர்த்து கொட்டியது. அறைக்கு திரும்பியதும் தந்தையிடம் கோபமாக, என்ன இப்படி செய்து விட்டீர்கள், உங்களை ஆகோ ஓகோ என்று புகழும் போது நான் கைதட்டாமல் இருக்க முடியுமா, நீங்கள் கைதட்டினால் அசிங்கம் இல்லையா, உங்களை பெரிய மகான் என்று ஒருவர் பாராட்டினார், நீங்கள் கைகளை உயர்த்தி பிரமாதமாக கைதட்டுகிறீர்கள், என் சக மாணவர்கள் என்னை எப்படி கேலிபோயாக பார்த்தார்கள் தெரியுமா என்று சீறினான் மகன். அமைதியாக மார்க் ட்வைன் சொன்னார், வருத்தப்படாதே, என் வாழ்க்கையில் இப்போதுதான் முதல் முதலாக நான் உண்மையாக நடந்திருக்கிறேன், நான் செய்ய விரும்பியதை இன்றுதான் செய்திருக்கிறேன், மேடைகளில் என்னை புகழும் போது பிறர் கைதட்டுகையில் நானும் கைதட்ட விரும்பியதுண்டு, ஆனால் மொழி புரிந்ததால் தட்டியதே இல்லை. முதல் முதலாக மொழி புரியாததால் தவறாக ஒரு உண்மை அரங்கேறிவிட்டது என்றார். ஒரு முக்கியமான உண்மை, தான் புகழத்தக்கவன் என்கின்ற தீர்மானம் பிறர் புகழும் போது ஏற்படவில்லை, எழுதும் போதே தனக்கு ஏற்பட்டது என்று புகழின் நுட்பமான ரகசியத்தை மார்க் ட்வைன் புரிய வைத்தார். நாதஸ்வர மேதை திருவாடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை அவர்களை பற்றி ஒரு செய்தி உண்டு. அவருக்கு ஜனாதிபதி விருது கிடைத்த போது அவரை ஒரு நிருபர் பேட்டி கண்டார். நீங்கள் பெற்ற பாராட்டுகளிலேயே உயர்வானது இதுதானே என்றார். கொஞ்சம் யோசித்து விட்டு ராஜரத்தினம் பிள்ளை சொன்னாராம், ஒரு கல்யாணத்திலேயே நான் நாதஸ்வரம் வாசித்த போது நரிக்குறவர் ஒருவர் வெளிச்சத்திற்கு கேஸ்லைட் தாங்கி கொண்டு வந்தார். தோடி ராகம் வாசிக்கும் போது நான் ஒரு ஃப்ரிகா அடிச்சேன். சந்தோஷத்தில் அந்த மனுஷர் கேஸ்லைட்டை தூக்கி போட்டு பிடிச்சி ஆஹா அப்படின்னார். அதுதான் எனக்கு கிடைச்ச பாராட்டுகளிலேயே உசத்தி என்றார். இந்த ஜனாதிபதி விருது என்று நிருபர் இழுத்தவுடன், ஜனாதிபதி என்ன ஜனாதிபதி, அவர் என் வாசிப்பை கேட்டுட்டா கொடுத்தார், யாரோ கொடுக்க சொன்னார்கள் எடுத்து கொடுத்தார், அவ்வளவுதான் என்று ஒரு போடு போட்டார். நிஜமான புகழ் நிஜமான வெற்றியின் வேர். நன்றி.
பூமேலே காத்து உட்கார்ந்து பேசுறம்மா.
மிகச்சிறந்த எழுத்தாளர் பெண்ணியம் பேசக்கூடியவர், பெண்களுக்காகவும் பெண்களால் மிகவும் மதிக்கப்படக்கூடியவராகவும் இருந்தவர் திருமதி சிவசங்கரி அவர்கள். அவங்களுக்கு சமீபத்துல பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. அந்த விருது கிடைச்சத கொண்டாடுற வகையில எழுத்துலக நண்பர்கள், பத்திரிகை உலக நண்பர்கள் அவருக்கு ஒரு பெரிய விழா நடத்த திட்டமிட்டாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். தன்னுடன் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கிடைத்த விருதை கௌரவப்படுத்துறதுன்றது பெரும்பாலானவங்களுக்கு வர்றது கிடையாது. பட்டுக்கோட்டை பிரபாகர் இதை தன்னுடைய தோள்ல சுமந்து இந்த விழாவை நடத்தியிருக்காரு. இந்த விழாவுக்கு அவங்கள பத்தின ஒரு போர்ட்ரைட், சிவசங்கரி அம்மாவுடைய போர்ட்ரைட் ஒண்ணு, கையில செங்கோலோடையும் தலையில கிரீடத்தோடையும் இருப்பது மாதிரியான ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது பத்திரிகை உலகில். சிவசங்கரி அம்மாவுக்கு பத்மஸ்ரீ பட்டம் நியாயமானதுன்னு சொல்றதுக்காக 17 நிமிஷங்கள் கதை நாயி என்ற தலைப்புல ஒரு குறும்படம் ஒன்ன தயாரிச்சோம். அந்த குறும்படத்தினுடைய சிறப்பு என்னன்னா, கிட்டத்தட்ட 60 ஸ்டில்களை AI தொழில்நுட்பம் மூலம் வீடியோக்களாக மாற்றி தொகுக்கப்பட்டது. அம்மா எழுதின கதைகள் கட்டுரைகளிலிருந்து தேர்ந்தெடுத்து தொகுக்கப்பட்ட முத்திரை வரிகளை சிவசங்கரியின் சிந்தனை சிதறல்கள் என்னும் தலைப்பில் அழகான புத்தகமா வெளியிட்டோம். சிவசங்கரி அம்மாவுக்கு உரத்த சிந்தனை சூட்டிய மனிதம் போற்றும் மனுஷி என்ற பெயரை 12 மாணவிகளை வச்சு ஒவ்வொரு எழுத்தாக வெளிப்படுத்திய உத்தி வெகுவாக ரசிக்கப்பட்டது. சிவசங்கரியுடைய கதைகள் வந்து நிறைய திரைப்படமாக்கப்பட்டிருக்கு. நண்டிலிருந்து 47 நாட்கள், ஒரு மனிதனின் கதை, இப்படி நிறைய சமூக விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய கதைகளை அவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு ரொம்ப 1980s இந்த சிறுகதை வந்தது. இன்னமும் மனசை விட்டு அகலாத ஒரு சிறுகதையை பேரு மறந்துட்டேன். இந்த கதைக்குள்ள தலைப்பினுடைய பேரை மறந்துட்டேன். ஆனா இந்த கதை இன்னும் என் மனசுல இருக்கு. சிவசங்கரி ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து துள்ள துடிக்க உயிர் போற நிலைமையில ஒருத்தனை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த ஞாபகமாவே இருக்காங்க. அப்ப அவங்க மனசுல தோணுது, இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும். ஒரு மாசத்துக்கு ஒரு 100 ரூபாயை நம்ம வந்து ஒரு ஆர்ஃபனேஜுக்கோ இல்ல ஒரு நன்கொடையாவோ ஒரு ஏழைக்கோ கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 100 ரூபாயை தனியே எடுத்து வைக்கிறாங்க. அந்த 100 ரூபாயை எடுத்து வச்ச ஒரு 4 நாளைக்குள்ளார அவ்வளவு செலவு வருது. வீட்டுல வேலை செய்யற அம்மா வந்து முன் பணம் கேக்குறாங்க. பால்காரன் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா எனக்கு பணம் வேணும்னு கேக்குறான். இப்படி அந்த செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. வேற வழியே இல்லாம அந்த 100 ரூபாயை எடுத்து அவங்க செலவு பண்றாங்க. அப்ப அவங்க மனசுல தோணுது, நம்மளுக்கு வந்து கொடுக்கணும்ன்ற மனம் இருந்தா கூட நம்மளுடைய பொருளாதார வசதியா இல்ல நம்மளால செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையா என்னன்றது புரியாம அந்த பெண் மனம் தவிக்கிற மாதிரியான அந்த கதையை எழுதி முடிச்சிருப்பாங்க. இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் நினைக்கிறது இப்படிதான், ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குன்னே செலவு வந்து நிக்கிற மாதிரியே இருக்கும். இது எதனாலன்னு இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால மனச அப்படியே படிச்சவங்க, முக்கியமா பெண் மனங்களை படிச்ச ஒரு அருமையான எழுத்தாளர் இவங்க. இந்த கதையினுடைய தலைப்பு யாருக்காவது ஞாபகம் வந்தா நம்ம வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான எழுத்தாளருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்ததுல மிக மிக தகுதியானவர்னும், அவருக்கு இப்படி ஒரு விழா எடுத்தது இந்த எழுத்தாளர்கள் மத்தியில ஒரு பெரிய நல்ல எண்ணத்தை உண்டாக்கினதுமே இதனுடைய சாராம்சம்.
நேயர்களே, இந்த வார நிகழ்ச்சி மறைந்த இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்களுடைய மறைவை ஒட்டி அவருடைய நினைவை போற்றும் நிகழ்ச்சியாக அமைந்தது. மற்றும் நல்ல பல கருத்துக்களை நமக்கு அளித்தார்கள் நம்முடைய அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய மகேஸ்வரி சுபையா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, பாக்யராஜ் அவர்கள் மறைந்த பொழுது இயக்குனர் கரு பழனியப்பன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது 60களில் பாவரிசை படங்கள் அப்படின்னு வந்தது. அதாவது பாலும் பழமும் பாசமலர் அந்த மாதிரி பாவரிசை படங்கள் வந்து பிரபலமானது போல 70-80களில் பாவரிசை இயக்குனர்கள் பிரபலமானார்கள். பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்யராஜ், பாலு மகேந்திரா போன்ற பாவரிசை இயக்குனர்கள் வந்தார்கள். அந்த வரிசையில் வந்த பாக்யராஜ் அவர்கள் மறைவுற்றார். மற்ற இயக்குனர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, இவர் திரைக்கதை மட்டுமல்ல பாடல் இசையமைப்பது என்பதையும் கற்றுக்கொண்டு இசையும் அமைத்தார். நிறைய படங்களுக்கு இசையமைப்பாளராக இருந்தார். அந்த மாதிரி அவர் இசையமைத்த முதல் படமான இது நம்மாள் படத்தினுடைய பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
வேண்டும் சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். அரைகுறை விஷயங்கள் அறிந்தவர் புரிந்தவர் மேடையேறலாமோ? சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும்.
இருவடி தருகிறாரும் இது மேடை ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு. நீலக்குயிலினமும் சோளக்கிளியினமும் கானம் பாட தினம் யாரை கேட்கிறது? சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும். இறைக்குடம் இவன் என புரிந்திடும் நிலை வரும் போக போக பாடு.
சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும்.
போல்தான்.